ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வணக்கம். ஓம் நம சிவாய்.
அதாவது இப்ப நாம செய்யற வினை இருக்கா இல்லையா, நல்வினை தீவினைன்னு செய்யறோம் இல்லையா. இந்த நல்வினை தீவினை என்பது ஆகாமிய வினை என்று சொல்வார்கள், செய்வினை. அந்த வினை நாம செஞ்சாச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்ல ஏறிடும், அது டெபாசிட் ஆயிரும் பேங்க்ல. அந்த டெபாசிட் ஆனது பூரா நம்ம கணக்குல அங்க இருக்கும், அத பேரு சஞ்சீதம். இந்த ஒரு பிறவியில எத்தனை பிறவியில இட்டதுல அங்க இருக்கும். அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, புண்ணிய பாபமாக. நல்வினையெல்லாம் புண்ணியமா இருக்கும், தீவினையெல்லாம் பாபமா இருக்கும். அதை ட்ரா பண்ணுவீங்களா பேங்க்ல இருந்து எடுத்து செலவழிக்கிறதுக்கு, எடுத்து பீரோல வைப்பீங்க இல்லையா. பீரோ எது? இந்த பேங்க் எதுனா புத்தி. பேங்க் எது? புத்தி தத்துவம். பீரோல் எது? நியதி தத்துவம். பீரோல் எது? நியதி தத்துவம். அதுல இருந்து எடுத்து பீரோல வைக்கியோ எது? அந்த மாசம் செலவழிக்கிறது, அந்த பிறவில செலவழிக்க கூடியது, அனுபவிக்க கூடியது. அங்க இருந்து அங்க உங்களுக்கு 10 லட்சம் இருந்தா ஒரு 10,000 ரூபாய் அந்த மாச செலவுக்குன்னு எடுக்கிறீங்களா இல்லையா, எடுத்து அங்க பீரோல தானே வைக்கிறீங்க. அது மாதிரி அந்த அனுபவத்துக்கு வர்றது எப்படி வரும்னா, இன்ப துன்பமா. பாவம் எப்படி வரும்? துன்பமா வரும். புண்ணியம் இன்பமா வரும். அப்படி டிரா பண்ணி வைக்கிற அந்த பீரோல் நியதி தத்துவம், 36 தத்துவம் படிச்சீங்களா. அது அதுல இருந்து நாம எடுத்து அனுபவிக்கிறோம். விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? புத்தி. ஆக இப்போ அந்த வினைப்பயன் இருக்க, அந்த வினைப்பயன் என்பது அனுபவம், அது மருந்து இல்லையா. வினைப்பயன் தான் மருந்து, அதை நம்ம துன்புறுத்ததுக்காக கூடல. ஊழ், அதுக்கு என்ன பேரு? ஊழ் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஊழ் என்பது உழ்த்துதல்னா மலர்த்துதல். உழ்த்துதல் என்ன? மலர்த்துதல். திருக்குறள் இணரூர்த்தும் ஆலா மலரணையர் பலகட்டும் விருத்து உரையாதார் சொல்றாரா இல்லையா. எனவே கொத்து கொத்தா பூத்திருந்தாலும் மனமில்லாத பூனால பயன் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ஊழ்த்துதல்னா மலர்தல். எனவே இது ஊழ் எதுக்கு வச்சிருக்கிறான்? நம்முடைய அறிவு மலர்வதற்காக. எதுக்கு? நம்முடைய அறிவு மலர்வதற்காக கொடுக்கப்படுகிற மருந்து. விளங்குதா? அதனால அதுக்கு பேரே ஊழ்னு வச்சிருக்கு. எனவே இப்போ அந்த வினைப்பயனை ஊற்றுறாங்க, வினைப்பயனை ஊற்றுறாங்க. அப்போ அது நமக்கு மருந்தாயிருந்து நோய் குணமடைவதற்கு உதவுகிறது. அப்போ இந்த மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கு. இந்த பிறவி எதுக்காக வந்துடும்? நோயினால். வினையினால் சொல்லக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். எதனால வந்தோம்? நோயினால். எனவே நம்ம அறிவில் இருக்க அழுக்கு அதான் நோய். நம்ம அறிவில் இருக்க குறை ஊனம் அது நீங்குவதற்காக வந்திருக்கோம். எனவே இங்க அந்த அழுக்கை அவன் நீக்குவதற்காக இறைவன் செய்யக்கூடிய செயலை நாம என்ன சொல்றோம்? நடனம். நீங்க என்ன சொல்றோம்? நடனம். அவன் செய்யற செயலை தான் என்ன சொல்றோம்? ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பேரு? நடனம். அது 5 வகையாக செய்கிறான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 வகையாக நடக்கிறது. அதைத்தான் ஆட்டம்னு சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் நீங்க உண்மை விளக்கத்துல படிச்சிருப்பீங்க இல்லையா. நாதன் நடம், நாதன் நடம் படிச்சீங்களா. அங்க 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் 5 எழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று என்றார் இல்லையா. எனவே இந்த நடனம் அங்க ஊனம் ஞானம் மோனம் என்று மூவகைத்து. ஊனம் எது? ஊனம் யாருக்கு? ஊனம் உயிருக்கு தான், அவனுக்கு சொல்ல முடியாது. ஆடுபவன் யாரு? ஊன நடனம் ஆடுறான். அப்போ நடனத்துல ஊனம் இல்ல, எதுல ஊனம் இருக்கு? ஆடுகின்ற இடத்திலே. எனவே நம்முடைய அறிவிலே ஊனம். எது ஊனம்? ஊனமாவது ஊனமாவது பகையை உணர்வென்று உறவென்று எண்ணுதல் ஊனமாம். பகையை உறவென்று எண்ணுதல். பகையது பாசம். பகையது பாசம். பகைன்னா யாரு பார்த்து எதிரி? எதிரி நான் தான் உங்களுக்கு எதிரியா இருக்கேன் இல்லையா? என்ன எதிரி? எதிரில் இருக்கிற நான் தானே. அதாவது பகை என்ற சொல்லுக்கு பகு பகுதி, பகு பகுதி. பகுன்னு அர்த்தம் பகுத்தல்னா வேறுபடுத்துதல். எது நம்முடைய நிலவிலிருந்து மாற்றுகிறதோ, எது நம்முடைய இயல்பிலிருந்து மாற்றுகிறதோ அது பகை இல்லையா? நமக்கு இயல்பு எது? பேரின்பமாய் இருத்தல். அறிவுடைய பொருளுக்கு ஆனந்தம் தான் இயற்கை. அறிவுக்கு ஆனந்தம் இயற்கை. அதிலிருந்து எது திரிய செய்கிறதோ அதெல்லாம் பகை. விளங்குதா? எது உறவு? எது உறவு? எது நம்முடைய குணத்தை திரிய செய்கிறதோ அது பகைனா, எது நம் குணத்தை விளக்குமோ அது உறவு. விளக்குவது உறவு. என்னையா இதெல்லாம்? குணம் அறிவு தானே. எனவே நம்ம அறிவை விளக்குவது உறவு. நம்ம அறிவை விளக்குவது நீப்பது அது பகை. விளங்குதா? எனவே அதனால இங்க இந்த இறைவன் நமக்கு பகையை உணர்வு உறவுன்னு நினைச்சு கொடுத்தோம். எது பகை? பாசம், சடம். நாம அறிவு. அறிவு பொருள் சடப்பொருளோடு சேர்ந்தா ஒவ்வாமை. ஒவ்வாமை அலர்ஜி. அலர்ஜினா என்ன? துன்பம் தானே. அதான் படுறோம். சேரக்கூடாதுல சேர்ந்து துன்பப்படுறோம். விளங்குதா? ஏன்னா மருந்துன்னு ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? அதுல என்ன சொல்றாரு? அற்றது சரி. ஏன்னா இந்த மருந்துங்க அதிகாரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நமக்கு மாறுபாடில்லா உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடில்ல உடற்குன்னு சொல்றாரா இல்லையா? அப்போ நமக்கு ஒவ்வாதத சாப்பிடாம இருந்தா நமக்கு நோயே இல்லைங்கிற. நாம ஒவ்வாத சாப்பிட்டாச்சு. விளங்குதா? அப்போ அனுபவிக்க வேண்டியதானே? அதுதான் அனுபவிக்கும். விளங்குதா? அதான் அதனால அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்காரு, சாப்பிட்டு தொலைச்சிட்டான் அப்படின்னு. விளங்குதா? எனவே அந்த செயல் தான் நடனம். நாம பகையை போய் உறவுன்னு நினைச்சிட்டோம். அப்போ ஞானம் எது? ஞானம் உறவை உறவென்று தெளிவது. உறவை உறவென்று தெளிவதே ஞானமா? வேற ஞானம் ஞானம் ஏதோ ஞானம் நினைச்சிட வேண்டாம். உறவை உறவென்று தெளிவதுதான் ஞானம். பகையை உறவென்று எழுதுனா ஊனம். அவ்வளவுதானா? அது குற்றம் தானே? அந்த குற்றம் நீக்கப்பட வேண்டியதானே? அப்போ விளாச வேண்டியதானே? எனவே இங்க அதான் ஐந்தொழில் செய்கிறார் இல்லையா? அதனால பிறவி என்பது நமக்கு வழக்கல்ல. ஆனா நாம பிறந்து பிறந்து அதுவே நமக்கு வழக்கமாயிடுது. விளங்குதா? அதே இயல்புன்னு நினைச்சிட்டோம். அதை அறுக்க, அதை அறுக்க, பிறவி வழக்கறுக்க அவன் நின்ற நிறுத்த நிலை போற்றி. எனவே அதை அறுப்பதற்காக நின்ற. எங்கு நின்ற? எங்கே குற்றம் இருக்கிறதோ அங்கே. இப்போ ஒரு அதிகாரி இருக்கிறாரு, ஒரு அதிகாரி இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஒரு ஃபேக்டரி இருக்கு, அந்த ஃபேக்டரியில் அதிகாரி இருக்காருன்னா, அந்த அதிகாரி எங்க இருப்பாரு? எங்க ப்ராப்ளம் இருக்கோ அந்த சைட்ல இருப்பாரு இல்லையா? அப்போ இங்க நமக்கு அதிகாரி யாரு? இறைவன். அவர் எங்க எங்க ப்ராப்ளம் இருக்கு? நம்ம அறிவுல தான். அப்புறம் அங்கதான் இருப்பாரு, வேற எங்க இருப்பாரு? விளங்கு. பிறவி வழக்கறுக்க நின்ற, நின்றன் அண்ண, நீங்காது நின்ற இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். ஏன்னா அவன் நீங்கினா இந்த ஆன்மாவுக்கு நிலை இல்லை, அறிவில்லை, நிலைத்தலே இல்லை, விளங்குதா? எனவே அத இங்க திருவருள் பயில படிச்சிருப்பீங்களே, அது மாதிரி இங்க இற்றைவரை இயைந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர், இற்றைவரை இயைந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு வீடு மிகை என்றார். சொன்னாரா இல்லையா? அந்த 40வது பாட்டு. அதனால சரிதானா, செக்கிங் நடக்கு. அடே அப்பா, இங்க வந்து புருடா விட்டுட்டு இருக்காரு ஒருத்தர். எனவே இற்றை வரை, இற்றை இன்றைய நாள் வரைக்கு, அன்று தொடங்கி எப்போ நாம் இருக்கோமோ அன்னையிலிருந்து கூடவே இருக்கான் ஒரு மனுஷன். இப்போ இங்க பல ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, வந்திருக்கீங்களா? இங்க வகுப்புலயோ இல்ல சாப்பிடுற இடத்துலயோ ஒருத்தர் வந்து உட்காந்து, ஐயா இது கொஞ்ச நேரம் பார்க்கும், ஐயா உங்களுக்கு எந்த ஊரு? அடுத்த அப்புறம் நீங்க உங்களுக்கு எத்தனை குள்ளையோ, என்ன செய்யறாங்க அப்படி இப்படின்னு கேட்டு இந்த 10 நாள் முடியதுக்குள்ள சம்பந்தி ஆயிடுறாங்க. நல்லதுதான், நான் வேண்டாம் நான் சொல்லுதேன். எதுக்கு, எந்த சம்பந்தத்துக்காக வந்தீங்களோ அதை விட்டுட்டீங்களே. ஞான சம்பந்தத்துக்கெல்லாம் வந்தீங்க, அதெல்லாம் ஊன சம்பந்தம் இல்ல. அதனால இங்கே ஏன்னா பழகுறோம், பழகுறோம். இவங்க வந்துட்டு 10 நாள் கழிச்சா அதுக்கப்புறம் இவர் யாரோ நாம யாரோ தெரியாது. ஆனா ஒருத்தர் எத்தனை எத்தனையோ பிறவி நம்ம கூடயே இருக்கான், போவாம அவனை ஏற்று பார்க்க மாட்டோம். அடா பாவமே, இவ யார் ஏன் உட்கார்ந்துட்டே இருக்கான் அப்படின்னு பாக்கமா? அடா பாவி, கூடயே உன் கூட இருந்து எவ்வளவு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனை யாருன்னு கூட பார்க்க மாட்டேக்கிய, என்ன மனுஷன் நீ அப்படிங்கிறார். நீ எல்லாம் உயிரா, வெறும் பயங்கிற வெற்றுயிர், வெறும் வெற்றுயிர் தான் அர்த்தம் சொல்றமல்ல, வெறும் பயன்னு. எனவே அந்த சிவ உணர்ச்சி இல்லாத உயிரை வெற்றுயிர் என்கிறார். எவ்வளவு இதுக்கு மேல திட்ட முடியாது. எனவே இங்க இந்த பிறவி வழக்கறுக்க நீங்காது நிற்கிறான், நின்ற நிறுத்த நிலை நிற்கிறான், நீங்காது இருந்து என்ன செய்யறான், நிறுத்தம் செய்கிறான். நிறுத்தம் அந்த ஆட்டம் இல்லையா, ஐந்தொழில் செய்கிறான். அந்த அவனுடைய கருணையை போற்றணுமா இல்லையா? எனவே அதை முதல் போற்றுகிறார் பெருமாத செய்கிறார் முதல்ல. அப்புறம் இரண்டாவது, குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு அவை படைத்தும் காத்தும், படைத்தும் காத்தும் எல்லை இழப்பொடிய இட்டு வைத்தும் தொல்லையுறும் அந்தம் அடி நடு என்று அளவிறந்து வந்த பெரிய வழிபோற்று என்கிறார். குன்றாத பல்லுயிர், அது அப்படியே 11வது பாட்டு திருவருள் பயன். என்னது, புஸ்தகத்தை வீட்டுல வச்சுட்டு வந்தாச்சு சார், பாடம் முடிஞ்சாச்சு, பேக் பண்ணியாச்சு, அப்படின்னா பிறந்த நாள் இதுவரைக்கு எத்தனை நாள் வந்தது அப்படின்னா சொல்ல முடியாது, எண்ணில்லாத நாட்கள். அந்த பிறந்த நாள் போல் இருப்பது எது, துறந்தூர் முக்தி அடைந்தவர், முக்தி அடைந்தவர் இவ்வளவுதான், எண்ணற்றவர்கள், எண்ணற்றவர்கள். பிறந்த நாள் இன்னும் பிறக்கும் நாள் போலும், அப்போ முக்தி அடைந்தவர் எவ்வளவு இதுவரைக்கும் வந்த நாள் இல்லையா, இதுவரைக்கும் பிறந்த நாள் அந்த அளவுக்கு இருக்காங்க முக்தி அடைந்தவர். இன்னும் முக்தி அடைய இருப்பவர் எவ்வளவு இருக்காங்க, அதோட பிளஸ் பண்ணு எத, பின்னும் இதுவரைக்கும் பிறந்த நாளோட இன்னும் பிறக்க போற நாள், அப்போ முக்தியை அடைய காத்திருப்பவர் எண்ணிக்கை அதிகம். ஆனா எதுக்குமே என்ன சொல்ல முடியாது, எண்ணிக்கை சொல்ல முடியாது, இன்ஃபினிட்டிவ் இல்லையா. எனவே எண்ணற்ற உயிர்கள் இல்லையா, எனவே அத பல்லார் உயிர் என்றார். பல்லார் உயிர், எனவே அதனால குன்றாத. அப்போ இத்தனை உயிர் பிறவிக்கு வந்துருச்சு, இத்தனை உயிர் முக்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு இங்க கொஞ்சம் குறைஞ்சு போச்சு ஸ்டாக்குன்னு சொல்லவே முடியாது. எப்போதும் அளவுல குறையாம குன்றாத, குன்றாத உயிர் பல்லுயிர். அது என்ன குன்றாத உயிர் பல்லுயிர், நிறைய நிறைய அப்படியா, எண்ணில்லாத உயிர், எண்ணில்லாத வகையில், எண்ணில்லாத உயிர் இருக்கு, எப்படி இருக்கு, எண்ணில்லாத வகை. குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு அவை படைத்தும், அவற்றிற்கு அந்த வெவ்வேறு தன்மை இருப்பது என்னது, பக்குவம். பக்குவம், பக்குவம்னா என்னது, பக்குவம்னா என்னது, என்னது என்னதுன்னா என்னையா நான் சொல்ல, பக்குவமாவது, பக்குவமாவது என்னன்னு சொன்னா ரெண்டு வகை இருக்கு பக்குவம். பக்குவம் அது பாசமானால் என்னது, பாசம், பாசம்னா என்னது, அழுக்கு. அழுக்கானால் நீங்குவதற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல் பக்குவம் இல்லையா, நீங்குவதற்குரிய அது பகைக்கு. அப்புறம் குணத்துக்கு, குணமானால் விளங்குதற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல் அது பக்குவம். குணத்துக்கு விளங்குதற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல், பகைனா நீங்குதற்குரிய துணை காரணங்களோடு கூடுதல். பகைனா நீங்கணும், உறவுனா விளங்கணும். அப்போ உறவோடு கூடுவதற்குரிய துணை காரணங்களை கூடுனா அது பக்குவம், பகைனா நீங்குவதற்குரிய துணை காரணங்களை கூடுனா அது பக்குவம். மலத்துக்கு பக்குவம் நீங்குவதற்கு தகுதி பெறுவது இல்லையா. அப்போ இந்த பதிக்கு இல்லையா, அதுக்கு பக்குவம் எது அப்படின்னா, நாம அறிவு விளங்குவதற்கு உரிய துணை காரணங்களோடு கூடுவது. எனவே இந்த குன்றாத உயிர் பல்லுயிர் வெவ்வேறு படைத்து, உயிரையா படைச்சிருக்கான், இங்க படைத்துனா உயிருக்கான உடம்புகளை படைத்து. இப்போ உடம்பை இறைவன் நமக்கு கொடுக்கிறான் அப்படின்னா, அந்த உடம்பை கொடுப்பது என்னது, உபகாரம். உடம்பை கொடுப்பது என்னது, கொடுத்துதான் ஆவணம்னு நீங்க கேஸ் போட முடியாது, விளங்குதா. ஏன்னா அவன் ஒரு கருணை காரணமாக செய்கிறான், அதனால அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனவே அதனால இங்க அந்த அது உபகாரம், நமக்கு உடம்ப கொடுப்பதெல்லாம் உபகாரம். அப்ப உபகாரம் என்பது ஒரு வழியில நிகழமா இல்லையா, ஒரே மாதிரியா இருக்கணுமா இல்லையா. இப்போ ஒருத்தர் அன்னதானம் செய்யறாரு அப்படின்னா, இல்ல ஒரு பிரசாதம் ஏதோ ஒண்ணு கொடுக்கறாரு, கொடுத்தா எல்லாத்துக்கும் ஒண்ணு போல கொடுக்கணும் இல்லையா. அவருக்கு அஞ்சு, இவருக்கு ரெண்டு, இவருக்கு மூணு, அப்படி மாத்தி மாத்தி கொடுத்தா அது என்னது, அது என்னது, அது பார்ஷியாலிட்டின்னு சொல்றமா இல்லையா. ஒரு வேண்டுதல் வேண்டாம இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அப்படி கொடுக்க கூடாது. யாரு இறைவன் வந்து எப்படிப்பட்டவன், வேண்டுதல் வேண்டாமை இலான். அப்ப எல்லாத்துக்கும் ஒண்ணு போல செய்யணுமா இல்லையா, அப்ப எல்லாத்துக்கும் ஒண்ணு போல உடம்ப கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்கணுமா இல்லையா. அப்ப ஏன் கொடுக்கல, அதுதான் அவனுடைய கருணை. ஏன்னா ஒரு வீட்டுல 6 மாச குழந்தை இருக்கு, 25 வயசு காளை இருக்கான், 90 வயசு கிழவன் இருக்கான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு கொடுக்க முடியுமா? எனவே அவரவருக்கு தகுந்தாப்புல அவருக்கு எது ஜீரணமாகுமோ அதைத்தான் கொடுக்கணும். அது எது நலம் பயக்குமோ அதை கொடுக்கணும். அதானே தாயினுடைய பண்பு. அப்போ தாயினும் நல்ல தலைவர் யாரு? அப்போ அவரவருக்கு எதை கொடுத்தா இவனுக்கு பயன் தரும் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுக்கிறார். விளங்குதா? அதுக்கு தகுந்தாப்புல உடம்பு, அதுக்கு தகுந்தாப்புல அனுபவம், இதை கொடுக்கிறார். விளங்குதா? அதனால வெவ்வேறு அவை படைத்து வெவ்வேறு விதமான உடம்புகள் அனுபவங்களை படைக்கிறார். படைத்து எல்லை, எந்த எல்லை? அந்த வினை அனுபவத்தின் எல்லை. கொண்டாந்தாச்சு, அங்க இருந்து இப்போ வருகிறீங்க, பிறக்கிறோம். பிறக்கும் போது நம்ம தலையெழுத்துன்னு சொல்றோமா இல்லையா, இதையெல்லாம் அனுபவிக்கணும்னு அங்கிருந்து கொஞ்சம் டிரா பாயிண்ட் வரமா இல்லையா, அதை இங்க வந்து செலவு பண்ணணும். விளங்குதா? அப்போ இங்க வந்து அத நாம செலவழிக்கும் போது என்ன செய்யணும்? அத இங்க கலெக்ஷன் நடக்கப்படாது. இங்க வந்து இத வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும் போதே என்ன பண்ணக்கூடாது? கலெக்ஷன், இங்க ஒரு பை வச்சுக்கிட்டு வாங்கி வாங்கி போடக்கூடாது. அது செஞ்சிடறோம். அதத்தான் இங்க அந்த இங்க இருந்து ஒரு 100 வினைய கொண்டு வரணும் வைங்க இங்க அனுபவத்துக்கு. இங்க எல்லாத்தையும் அந்த அனுபவிச்சு முடிக்கும் போது பார்த்தா அங்க 100,000,000 இருக்கு. எப்படி இருக்கு? சண்டை வந்துடாம கொஞ்சம் அமைதி அமைதி. இப்போ எண்ணெய் வச்சுக்கோங்களேன், வச்சுக்கலாம்ல. இப்ப நான் தான் இருக்கேன் ஒரு அப்பாவி. இப்போ நான் செஞ்ச ஏதோ வினை காரணமாக இப்போ ராஜ ரவீந்தர் தெரியுமா இல்லையா, ஓரமா இருப்பாரு. அவர் ஊர்ல இருந்து வரும்போதே என்ன செஞ்சிட்டாரு, ஒரு கூட என்ன கொண்டு இருக்காரு, கூட வெத்து கூட இல்ல, ஒரு கூட நிறைய மாம்பழம், ஒரு கூட நிறைய மாம்பழம். இது என்னது? வினை பயன். நான் செஞ்ச வினை இந்த மாம்பழம் என்ற உருவில எனக்கு வந்திருக்கு. விளங்குதா? அவர் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அப்போ அவர் கொடுக்காருன்னா அது காரணம் அவர் கருவி தானே. நான் செஞ்ச வினைதான் இறைவன் இவர் மூலமா எனக்கு இந்த பழத்தை அனுப்பியிருக்கிறாரு. இத நான் பார்த்தேன் தாத்தா, சைஸு இருக்கு ஒவ்வொரு பழமும். எப்படி இருக்கு? பெரிய பெரிய சைஸு, பழ பழம்னு வேற இருக்கு, கலரும் அதுவுமா. ஏ அப்பா, பார்த்தாலே நாக்கு ஊறுது. சரி அப்படின்னு நம்ம கூட 2-3 பேர் இருக்காங்க, இங்க ஒருத்தருக்கும் தெரியாம வாங்கி வச்சிருந்து அங்க ரூமுக்கு போய் தெரியாம சாப்பிட்டு எல்லாம் படுத்த பிறகு எந்திரிச்சு அத சாப்பிட்டா ஒரே புளிப்பு. விளங்குதா? கலர் நல்லா இருந்தது, சைஸ் நல்லா இருந்தது, டேஸ்ட். அப்ப என்ன அர்த்தம்? நான் செஞ்சது தீவினை. எனவே தீவினையின் பயன் இப்படி அவரை சொல்லி பிரயோஜனம் இல்ல, என்னுடைய வினை பயன் இப்படி வந்திருக்கிறது. அதே இது இனிச்சதுன்னா அது நல்வினை. விளங்குதா? சரி, நாம செஞ்ச வினைன்னு அப்படி போய் தொலைதமா இல்ல, ஆடப்பாவி இத கொடுக்கிறதுக்கு கொடுக்காமல இருந்திருக்காம இவன் நல்லா இருப்பானா ஏ அப்படின்னு அவனை ஏசுறது, மனசுல நினைக்கிறது, வாயில ஏசுறது. இப்படி பல மாதிரியா செய்யறமில்ல, ஒவ்வொரு நினைப்பும் ஒவ்வொரு கொட்டை. இதெல்லாம் கருத்து, அதை நுகரும் போது நமக்கு ஏற்படுகிற கருத்து. ஒவ்வொரு கருத்தும் என்னது? ஒவ்வொரு விதை. அது ஒண்ணு, இது கொய்யாப்பழம்னா என்ன, பல அப்படி பெருகுது. பிற எங்க கூடி குறையவே செய்யாது. விளங்குதா? அப்போ எந்த வினையை நுகர்ந்தாலும் இன்பமாயிருந்தா அந்த இன்பத்தை நுகரும் போதே விருப்பம் வருவது இயற்கை, துன்பமாயிருந்தா அதை நுகரும் போது வெறுப்பு வருவது இயற்கை. எனவே ஒரு வினை அது நுகரும் போது பல வினைகளை கண்டிப்பா தந்தே தீரும். தொடர்ந்து பிரவாகமாய் வந்துகிட்டேதான் இருக்கும். அதனால அன்றேதான் மாறா வினை என்றார். விளங்குதா? மாறான என்ன? மாறான இறக்காத, மாறுதல்னா இரத்தல். எனவே அது அழியாம தொடர்ந்து விடாது கருப்புன்னு வந்துகிட்டே இருக்கு. விளங்குதா? விளங்குதா? அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த வினை அனுபவத்தின் முடிவில எல்லை, அந்த பிறவில கொண்டு வந்த இது, அந்த ஆயுள் காலம் முடியுமா இல்லையா, ஒரு காலம் நினைச்சிருப்பாங்களா இல்லையா, அந்த கால முடிவில நமக்கு இந்த வினை அனுபவத்துல ஒரு இழைப்பு என்ன ஏற்படுகிறது, இழைப்பு. அந்த இழைப்பு வரும்போது என்ன செய்யறான், அது ஒழிய, அந்த இழைப்பு ஒழிய ஒடுக்குகிறான். என்ன செய்யறான், எதை ஒடுக்குறான், எதை கொடுத்தானோ அதை, எதை கொடுத்தான், உடம்பு கருவிகளை, அதை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்றாங்க. விளங்குதா? நீங்களும் இழைப்பு ஒழிந்து வாங்க. நடனமாவது ஐதொழில், தொழிலத்தான் நட்டு ஆடுவது நடனமாம். நட்டு நான் நீங்காது, நீங்காது இருந்து செயல் புரிவது, அதுக்கு பேர் என்ன பேரு, நடனம்.